இந்த மாதத்தின் வாக்குத்தத்த வசனத்தை நாம் மீண்டும் வாசிக்கப் போகிறோம். ஏசாய தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம்.
தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும்
வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன்.
உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும்
உன் சந்தானத்தின் மேல்
என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன்.
தேவனாகிய கர்த்தர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு இங்கே வைக்கிறார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படிங்கிறார். அப்ப கர்த்தர் நமக்கு தம்முடைய அபிஷேகத்தை ஆவியானவரை நமக்கு ஊற்றுகிறேங்கிறார். யார் மேல ஊற்றுகிறாராம்? தாகம் உள்ளவன் மேல். வறண்ட நிலத்தை போல ஊற்றுகிறதை அப்படியே உறிஞ்சி எடுத்துக் கொள்ளுகிற அளவுக்கு யார் தாகம் உள்ளவர்களா இருக்கிறார்களோ அவர்கள் மேல் கர்த்தர் தம்முடைய ஆவியை அவருடைய சந்ததியின் மேலேயே ஊற்றுவேங்கிறார். அந்த அபிஷேகம் ஊற்றப்படும் பொழுது அந்த சந்ததி, அந்த சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதங்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆவி ஊற்றப்படும் பொழுது ஆசீர்வாதம் சேர்த்து ஊற்றப்படுகிறது. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கணும், என்னை எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிக்கணும் நினைக்கிறோம். கர்த்தர் நம்மை எல்லாவற்றிலையும் ஆசீர்வதிப்பதற்கு என்ன நிபந்தனைன்னு கேட்டீங்கன்னா, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் உடையவர்களாய் மாறும் பொழுது உலக ஆசீர்வாதம் கூட நமக்கு தானாய் தேடி வரும். உலக ஆசீர்வாதத்திற்காக ஒரு தேவ பிள்ளை தேட வேண்டிய அவசியமே கிடையாது, அதை நாடி தேட வேண்டிய அவசியமே கிடையாது, அது தானா வரும். கர்த்தரை நம்ம தேடும் பொழுது மற்றதெல்லாம் தானாக நமக்கு நடக்கும். அப்ப இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? தாகத்தோடு தேடணுங்கிறார். கர்த்தரை தேடுகிற விதத்திலே தாகத்தோடு தேடணும். இந்த இடத்துல இந்த வேத வசனத்தை நாம் போன வாரத்திலேயே விளக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், இது யாருக்கு சொல்லப்படுகிறது? இப்பொழுதும் முதல் வசனத்திலே, என் தாசனாகி யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள் அப்படிங்கிறார். அப்போ யாக்கோபின் சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறார். யாக்கோபின் சந்ததியிலே வந்தவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர் தான் நீங்களும் நானும். ஆகியனால இந்த ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தரை தாகத்தோடு தேடும் பொழுது இப்படிப்பட்ட நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்து நடக்கும், ஆசீர்வாதங்கள் வந்து நமக்கு சம்பவிக்கும் என்று கர்த்தர் நமக்கு தெளிவாய் நமக்கு சொல்லுகிறார். போன வாரத்தில் நாம் இதை குறித்து ஒரு தாகம் உள்ள மனுஷன் எப்படி இருப்பான், அவனுடைய சுபாவங்கள் என்ன, அவனுடைய தன்மை என்ன, அவனுடைய காரியம் எப்படி இருக்கும் என்பதை போன வாரத்தில் நம்ம பார்த்தோம். இந்த வாரத்தில் இந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நாம் பெற்றுக் கொள்வது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இந்த செய்தியை கர்த்தர் போனவாறு கொடுப்பாரு நான் எதிர்பார்த்துதான் நான் தேவ சமூகத்தில் ஜெபிச்சேன். ஆனால் கர்த்தர் அதை வேற மாதிரி அப்படியே மாற்றி வேற காரியத்தை கொடுத்தார். அதை கொடுத்தேனால் இப்பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க வைத்திருக்கிறார். தாகத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக் கொள்வது, எப்படி நாம தாகம் உள்ளவர்களா இருப்பது? நிறைய பேருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த தாகமே இருக்காது, இருதயம் கடினமா இருக்கும். ஒரு ஜபத்துல கூட ஒரு இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி ஜெபிக்க முடியாது. சில ஜெபிக்கும் பொழுது கணக்கு அந்த பேபி இருப்பாங்க, ஜெபிக்கும் பொழுது சில கண்ண மூணு சிந்தனை இங்கு அலைஞ்சிட்டு இருக்கும். ஜெபிக்கும் பொழுது உண்மையாகவே இருதயம் கர்த்தரோடு போகாது, இருதயம் உடையாது, கண்களில் கண்ணீர் வராது, ஒரு கடினமான இருதயமா இருப்பாங்க. இதெல்லாம் மாற்றப்படணும். உண்மையிலேயே சொல்லுகிறேன், இருதயம் லகுவா இருக்கணும், கர்த்தருடைய அன்பில் நிறைஞ்சிருக்கணும். எந்த நிமிஷம் அவருடைய அன்பு நம்ம இருதயத்தை உடைக்கணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்படி இருந்தால்தான் நம்ம சரியா இருக்கிறோம் அர்த்தம். அதுதான் நமக்கு தாகத்தின் அடையாளம். இன்னைக்கு காலையிலோடு சொல்லுகிறேன், மேத்யூலாம் பாடிக்கிட்டு ஒரு பாடல் பாடும்போது என் இருதய உடம்பு கண்களில் கண்ணீரோட நான் கர்த்தர் மகிமைப்படுறது உள்ளத்தில் அப்படி இருதை உடைய ஆரம்பிச்சது. அப்ப பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு பாடல் அது கர்த்தருடைய அன்பு அப்படி காட்டும் போது கர்த்தர் நிச்சயமா இருதயத்தை உடைக்கணும். அதுதான் நம்ம கர்த்தரோடு நம்ம இருக்கிறோம் என்பதற்கு நல்ல அடையாளம். அந்த தாகம் நமக்கு அவசியம். ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் தாகம் இல்லாமல் இருப்பதற்கு காரணம் என்ன, அது நம்ம பார்க்கணும். பேசிக்கா நீங்க பாத்தீங்கன்னா, நம் தேவனாகிய கர்த்தர் மனிதனை தாகமுள்ள ஆத்மாவா தான் கர்த்தர் சிருஷ்டித்திருக்கிறார். நல்லா தெரியணும், கர்த்தர் ஒரு மனிதனை, எந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டவன் சொல்லல, எல்லா மனுஷரையுமே ஒரு தாகமுள்ள ஆத்மாவாகத்தான் கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். எல்லா மனிதனுக்குமே கடவுளை தேட வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறான். இது பேசிக்கான காரியம். யாரையுமே இப்படிப்பட்ட நிலைமை இல்லாமல், கடவுள் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கான்செப்டே கிடையாது, இப்படிப்பட்ட உணர்வோடு யாருமே உண்டாக்கப்படல. கர்த்தர் உண்டாக்கும்போது இயற்கையாகவே ஆத்மா என்று ஒன்றை நமக்குள் வச்சிருக்கிறார். அந்த ஆத்மா கர்த்தரை, அதாவது நம்முடைய தெய்வத்தை, நம்மை படைத்தவரை தேடக்கூடிய ஒரு உணர்வு அதற்குள் இயற்கையாகவே விதைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க சொல்லலாம், அப்போ சிலர் கடவுள் இல்லை அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கிறாங்களே, இவளை பத்தி என்ன சொல்றீங்க, அதுக்கு ஒரு இயக்கமே இருக்கிறது, திராவிட கழகம் இல்லையா, கடவுள் இல்லை சுயமைய மரியாதை இயக்கம், இப்படி காரியங்கள்லாம் சொல்றாங்களே, இப்ப கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே, கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டின்றாங்களே, அப்ப இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்ப இப்படி எல்லாம் சொல்றாங்களே, இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையே, என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் சொல்றேன், நம்மளை விட அவங்க நம்ம கடவுள் பக்தி உள்ளவங்க, தேவ பக்தி உள்ளவங்க. எப்படி தெரியுமா, நம்ம வந்து காணாத ஒரு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்தில் அவர் தெய்வமாய் கண்டுகொண்டோம். ஆனா அவங்க தங்களுக்கு முன்னால் இருக்கிற ஒரு நபரை தெய்வமா வச்சிருக்கிறாங்க. இப்ப திராவிட கழகம் எடுத்துட்டீங்க, பெரியார் தான் அவங்களுக்கு தெய்வம், அவர் சொன்னதை செஞ்சாங்க, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் செய்யறாங்க, அவர் பேசுறத பேசுறாங்க, அவர் சொன்னதை செய்யறாங்க. ஆக மொத்தத்தில் ஒரு மனிதனை தங்களுக்கு தங்கள் ஆத்மாவிலே தெய்வமாக அவர்கள் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க அதை, அந்த ஒரு நபரை, ஏதோ ஒரு மனுஷனை தெய்வமாக்கிட்டாங்க, அந்த பிளேஸ்ல அவரை வச்சுட்டாங்க, வச்சு அவர் சொல்லுகிற காரியத்திற்கு தங்களை உட்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இந்த சூழ்நிலையில பாத்தீங்களானால், கடவுள் இல்லை என்று சொல்லுகிற மனுஷன் கூட அவன் தன்னை அறியாமல் ஒரு மனிதனை தனக்கு தெய்வமாக, தன்னை அறியாமல் அவன் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் உண்மை. அப்ப மனுஷன் இயற்கையாகவே இப்படிப்பட்ட ஒரு அமைப்போடு படைக்கப்பட்டவன், அவன் இப்படி படைக்கப்பட்ட காரணத்தினாலே எப்படியும் தனக்கு மேலாக ஒரு தெய்வம் உண்டு என்பதை அவன் ஒத்துக்கிட்டாலும் சரி ஒத்துக்கலைனாலும் சரி, அவனுடைய மனசாட்சியிலே தனக்கு மேலாக ஒரு சக்தியை அவன் பிடித்துக் கொள்ளுகிறான், அதற்கு கீழ்ப்படுகிறான், அதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறான், அந்த கொள்கைக்கு தன்னை விட்டுக் கொடுத்து அதன் பின்னாலேயே போயிட்டு இருக்கிறான். ஏதோ ஒரு கொள்கை அதை பிடிச்சு போயிட்டு இருக்கிறான். ஆக மொத்தத்திலே மனுஷனுடைய படைப்பு ஒரு தாகத்தோடு கூடிய ஒரு படைப்பு, தேவனை தேடக்கூடிய ஒரு படைப்பு தான் மனுஷனுக்கு தேவன் கொடுத்தது. சரி, இப்படி இருக்கும் பொழுது இந்த காரியத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கையில், எப்படி நம்ம வாழ்க்கையில நம்மை மெயின்டைன் பண்ணிக் கொள்வது, ஏன் இந்த தாகம் நம்முடைய வாழ்க்கையில குறைஞ்சு போகுது, ஏன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை தேடுகிற விஷயத்துல எனக்கு ஜெப வாஞ்ச வரமாட்டேங்குது, ஏன் வேதத்தை வாசிக்கணும் வரமாட்டேங்குது, ஏன் ஆவிக்குரிய காரியத்தை பேசுறதை விட உலக காரியத்தையே பேசுறதுக்கு என் இருதயம் நாடிட்டு இருக்குது, இதெல்லாம் காரணம் நமக்கு தெரியும். சில இடத்துல பேசுதான், பேசி 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 மணிக்கணக்கில் பேசுவாங்க, ஆனா ஆவிக்குரிய வார்த்தை ஒண்ணு கூட இருக்காது, முழுக்க முழுக்க உலக காரியத்தை பேசிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஆவிக்குரிய தன்மை இல்லை, இதெல்லாம் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை கெடுக்கிற காரியங்கள். ஏன் நம்ம இப்படி ஆய் போயிடுறாங்க, இதுக்கு என்ன ரீசன், இப்ப நம்ம சிருஷ்டிப்பின் நிலைமையிலிருந்து ஏன் கர்த்தர் நம்மை எப்படி படைச்சார், அதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஏன் அந்த ஆசீர்வாதம் போச்சு, அதை எப்படி நம்ம ரீடைன் பண்ணிக்கணும் என்பதை உங்களுக்கு நாம் வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் முதல் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 26வது வசனம்.
பின்பு தேவன்
நமது சாயலாகவும்
நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக.
போதும், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை சிருஷ்டிக்கிறார். அவர் சிருஷ்டிக்கும் பொழுது திருத்துவ தேவன் பேசிக் கொள்ளுகிறாங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் தன் குமாரனாகிய கிறிஸ்துவோடு, ஆவியானவரோடு அவர்களிடத்தில் ஒரு கன்சல்டேஷன் நடக்குது, டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன டிஸ்கஸ் பண்றாங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்க தமிழ் வேதாகமத்தில் சாயல் ரூபம் அப்படின்னு வந்து நம்ம ரொம்ப டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறதுக்கு நமக்கு முடியல. ஆனா ஆங்கில வேதாகம் அதுக்கு கொடுக்கிற வார்த்தைகள் வித்தியாசத்தை நமக்கு நல்லா கொடுக்கிறது. அவர் ஓன் இமேஜ், அவர் ஓன் லைக்னஸ் அப்படின்ற வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஓன் இமேஜ், ஓன் லைக்னஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இமேஜ் சாயல் லைக்னஸ் அப்படின்னா நம்மை போலவே டிட்டோவா நம்முடைய சுபாவத்தின்படி. அப்படின்னு ரெண்டு காரியம் சொல்றாரு. ஒன்று தோற்றத்தில், இமேஜ் தோற்றத்தில் நம்மளை மாதிரியே மனுஷன் உண்டாக்குவோம். ஓன் லைக்னஸ், லைக்னஸ் நம்மளை மாதிரியே நம்முடைய சுபாவம், நம்முடைய தன்மை, நம்முடைய ஆசாபாசங்கள், நம்முடைய விருப்பு வெறுப்பு இதே மாதிரி மனுஷன் உண்டாக்கணும். அப்ப தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஆதாமை உண்டாக்கும் பொழுது தோற்றத்தில் மட்டுமல்ல, சாயலில் மட்டுமல்ல, அவரை போலவே அவனை உண்டாக்கினார். அவரை மாதிரியே அவனை உண்டாக்கிட்டார். நமது சாயல், நமது ரூபம் அவரை மாதிரி அப்படியே டிட்டோவா தன்னை மாதிரி உண்டாக்கினார். அதனால ஆதாமுக்கு பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தருக்கு இருந்த அதே ஞானம் ஆதாமுக்குள்ள நிறைவா இருந்துச்சு. கர்த்தர் படைக்கிறார், ஆதாம் பேர் வைக்கிறார். பாருங்க, அப்ப ஈக்குவலான ஞானம் இருந்தால் செய்ய முடியும், அதை கூட குறைஞ்ச ஞானம் உள்ளவனால் அதை செய்ய முடியாது. அப்ப தேவனாகிய கர்த்தர் சிருஷ்டித்து பறவைகள் எல்லாத்தையும் படைத்து, மிருகங்களை படைத்து, அதெல்லாத்தையும் அவருக்கு முன்னால வரிசையாக விட்டு, இதற்கெல்லாம் ஆதாம் என்ன பெயரிடுகிறான்னு பார்த்தாராம். ஆதாம் ஆதிகளுக்கு என்னென்னலாம் பெயரிட்டான அதுவே அதற்கு பெயராயிற்று போட்டிருக்கு. அப்ப இருந்து பார்க்கும் பொழுது ஆதாமுக்கு தேவ ஞானம் 100% இருந்துச்சு. கர்த்தரை போலவே சேம் ஞானம் அவனுக்கு இருந்துச்சு, அதே அறிவு இருந்துச்சு, அதே தன்மை இருந்துச்சு, அதே சுபாவங்கள் அவனுக்கு இருந்துச்சு. அவர் எதையெல்லாம் விரும்பினார் அதையெல்லாம் அவன் விரும்பினான், எதையெல்லாம் அவர் வெறுத்தார் அதையெல்லாம் அவர் வெறுத்தான். டோட்டலா அவன் கர்த்தராகவே இருந்தான். கர்த்தருக்கு ஈக்குவலா இருந்தான் ஆதாம். அந்த லெவல்ல கர்த்தர் அவன் வச்சிருந்தார். ஈக்குவலா கர்த்தருக்கு ஈக்குவலா இருந்தான். இப்படிப்பட்ட லெவல்ல தான் கர்த்தர் மனுஷனை படைத்தார். ஏன் அப்படி கர்த்தர் படைத்தார்னு கேட்டீங்கன்னா, என்றைக்குமே சுபாவங்கள் ஒத்து போனாதான் க்ளோஸா இருக்க முடியும். புரியுது? ஆதாமுக்கு வேறொரு சுபாவத்தை கர்த்தர் கொடுத்து தான் வேறொரு சுபாவத்தோடு இருப்பாரானால் அவருக்கும் ஆதாமுக்கும் ஒத்து போகாது. அவன் வேற ஒன்று விரும்புவான், இவர் வேற ஒன்று விரும்பிட்டு இருப்பாரு, அவர் வேற ஒன்று வெறுத்துட்டு இருப்பாரு, அவன் வேற ஒன்று வெறுத்துட்டு இருப்பான், ஒத்து போகாது. அப்ப இந்த உலகத்திலேயே ரெண்டு பேர் நம்ம ஒத்து போகணும்னாக்க, நம்ம விரும்புகிறதையே விரும்புகிற நபரோடு தான் நம்மளால ஒத்து போக முடியும், நம்ம வெறுக்கிறதையே வெறுக்கிற ஒரு நபரோடு தான் நம்மளால க்ளோஸா போக முடியும். ஆகியனாலே கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது ஒரு பிளான், தன்னை போலவே உண்டாக்கினார். ஏன் தான் உண்டாக்கின மனுஷனோடு ஒரு நெருக்கமான ஒரு ஐக்கியத்தை எந்தெந்தைக்கும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதுல கர்த்தர் கவனமா இருந்தார். அதனாலதான் அவர் அப்படி உண்டாக்கினார். தமது சாயல், தமது ரூபம். மற்ற மிருக ஜீவனைகளுக்கு எல்லாம் கர்த்தர் அப்படி சொல்லல, பறவைகளுக்கு அப்படி சொல்லல, மற்றும் நீரிலே வாழ்கிறதான ஜீவன் ஜந்துகளுக்கு கர்த்தர் அப்படி சொல்லல, மனுஷனுக்கு மட்டும்தான் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை ஏற்படுத்தினார். இது என்ன தெரிகிறது? மனுஷன், தேவனால் படைக்கப்பட்ட ஆதி மனிதன், தேவனை போலவே இருந்தான். அவருடைய சுபாவத்திலும் தன்மையிலும் தோற்றத்திலும் அப்படியே இருந்தான். ஆகையினால் அவனால் நேரடியாக அவனோடு ஈக்குவலா அவனோடு தொடர்பு கொள்ள முடிந்தது. அந்த நிலைமையிலே தான் கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே சூழ்நிலைகளை அமைத்து வைத்திருந்தார். இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. இப்படி போகிறதான் அந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் இவனை சிருஷ்டித்த நாள் அடுத்த ஸ்டெப் நீங்க பாத்தீங்கன்னா, இவனுக்கு கர்த்தர் எவ்வளவு எதுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறான்னு கவனிக்கணும். அப்ப அந்த ஃபெலோஷிப்புக்காக, அவன் தாகத்தோடு தன்னை தேடணுன்றதுக்காக அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பை கொடுத்தார். ரெண்டாவது, அவனை சிருஷ்டித்த நாள் அந்த சூழ்நிலைகளை நோக்கி பாத்தீங்கன்னா, அதுல இன்னொரு டெப்த் உங்களால பார்க்க முடியும். ஆதியாகமத்து புஸ்தகத்திலே முதல் அதிகாரத்தில் 23 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். 23-27 வரைக்கும் வாசிப்போம்.
சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி,
சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி,
ஐந்தாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாய் பிறப்பிக்க கடவுள் என்றார்.
எத்தனாவது நாள் நடக்குது? இது 6வது நாள் நடக்குது. 5வது நாள் முடிஞ்சிருச்சு. பின்பு 6வது நாளிலே கர்த்தரை செய்கிறார். ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் பிறப்பிக்கிறார். அப்புறம்
அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமி மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார்.
போதும். இப்ப பாத்தீங்கன்னா 6வது நாள் நடந்த சம்பவம் இப்ப நம்ம வாசிச்சோம். ஆறாவது நாளிலே ஐந்து நாள் முடிந்துவிட்டது, ஆறாவது நாள் சிருஷ்டி ஆரம்பிக்கிறது. ஆறாவது நாளிலே முதலாவது கர்த்தர் மிருக ஜீவன்களை சிருஷ்டிக்கிறார், ஊரும் பிராணிகளை சிருஷ்டிக்கிறார், காட்டு மிருகங்களை சிருஷ்டிக்கிறார், நாட்டு மிருகங்களை சிருஷ்டிக்கிறார். சகல மிருகங்கள், ஊரும் பிராணிகள் சகலமும் இந்த ஆறாவது நாளிலே முதலாவது இது சிருஷ்டிக்கப்படுகிறது. அந்த மிருகங்கள், ஊரும் பிராணிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டு தீர்ந்த பின்பு அடுத்த ஸ்டெப்பில் கர்த்தர் வராரு, மனுஷனை உண்டாக்கினார், சிருஷ்டிக்கிறார். ஆறாவது நாளிலே ஒன்று மிருகங்கள் சிருஷ்டிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ஆறாவது நாளிலே கடைசி சிருஷ்டிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மனிதன். கர்த்தர் சிருஷ்டித்ததான சிருஷ்டிப்புகளிலே லாஸ்ட் சிருஷ்டிப்பு என்னன்னா மனுஷன் தான், அத லாஸ்ட். எல்லாத்தையும் உண்டாக்கி கடைசியாக ஆறாவது நாளிலே கூட ஃபர்ஸ்ட் மனுஷனை உண்டாக்கிட்டு அப்புறம் பறவை மிருகத்தில் அப்புறம் உண்டாக்கல, மிருகங்களை எல்லாம் உண்டாக்கிட்டு கடைசியாக மனுஷன் உண்டாக்கி ஆறாவது நாள் க்ளோஸ் பண்றாரு. புரியுதுங்களா? மனுஷன் தான் கடைசி சிருஷ்டிப்பு, ஆறாவது நாளில் கடைசி சிருஷ்டிப்பு மனுஷன். இப்படி சிருஷ்டித்த ஆண்டவர் அதன் பிறகு என்ன செய்தார்? இரண்டாம் அதிகாரத்திலே முதல் வசனத்திலிருந்து வாசிங்க.
இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தீர்ந்தன. தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை ஏழாம் நாளிலே நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். தேவன் தாம் சிருஷ்டித்து உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு அதிலே ஓய்ந்திருந்தபடியா தேவன் ஏழாம் நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
கவனிங்க, இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கர்த்தர் ஆறு நாளளவும் சிருஷ்டித்தாராம், ஏழாவது நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஓய்ந்திருந்தாராம். அந்த நாளை கர்த்தர் ஓய்வு நாளாக கர்த்தர் ஏற்படுத்தி அந்த நாளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏழாவது நாள் ஆறு நாளளவும் அவர் சிருஷ்டித்தார். இதை நீங்க யாத்திராக புஸ்தகத்தில் படிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகாக டீட்டெயிலா இருக்கும். இருபதாம் அதிகாரத்தை திறந்து கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே இருபதாம் அதிகாரத்திலே எட்டாவது வசனத்திலிருந்து கொஞ்சம் வாசிப்போம். அப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களுக்கு புரியும்.
ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஆறு நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. ஏழாம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் ஆறு நாளைக்குள்ளே வானத்தையும்
சமுத்திரத்தையும்
அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஏழாம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார்.
இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இங்க பாருங்கள், கர்த்தர் ஆறு நாளளவும் தன் சிருஷ்டிப்பின் வேலையை செய்து முடித்தார். முடித்து ஏழாவது நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். அவர் செய்த கடைசி வேலை சிருஷ்டிப்பில் அவர் செய்த கடைசி வேலை என்னன்னா மனுஷனை சிருஷ்டித்தது. அந்த கடைசியாக அவனை சிருஷ்டித்து விட்டு ஏழாவது நாளிலே கர்த்தர் ஓய்ந்திருந்தார். கர்த்தருக்கு இது ஏழாவது நாள், மனுஷனுக்கு முதல் நாள். கர்த்தருக்கு அது ஏழாவது நாள், மனுஷனுக்கு அந்த ஏழாவது நாள் முதல் நாள். அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் சிருஷ்டிக்கப்பட்ட உடனே அவனுக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலையே கர்த்தர் ஆராதிக்கிறது தான். ஆமென். அவன் ஆராதனை சிருஷ்டிக்கப்பட்ட டைரக்டா ஏழாவது நாளுக்குள்ள என்டர் ஆகிறான். இவனுக்கு ஃபர்ஸ்ட் டே, கர்த்தருக்கு செவன்த் டே. அப்ப இவனுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் தன்னுடைய சிருஷ்டிக்கப்பட்ட பின் தன் வாழ்க்கையில் முதல் நாளை எப்படி தொடங்குறான்னா ஆராதிக்கும்படி, கர்த்தரோடு தொடர்பு கொள்ளும்படி, தாகத்தோடு அவரை பின்பற்றும்படி அவன் வாழ்க்கை தொடங்கப்பட்டது. நல்ல கவனிக்கணும். இது என்ன தெரியும்னா கர்த்தர் கொடுக்கிற ப்ரியாரிட்டி நமக்கு தெரியணும். அவர் ஆறு நாள் வேலை செய்து ஏழாவது நாள் லாஸ்ட் டே அவர் ஓய்ந்திருந்தார். ஆனால் மனுஷனுக்கு வாழ்க்கையில் அவன் உண்டான உடனே ஃபர்ஸ்ட் காரியமே கர்த்தரை ஆராதிக்கிறதா, அப்புறமா அவனுக்கு மற்ற வேலையே. இப்ப புரியுது அவனுக்கு, நம்ம வாழ்க்கையிலே தேவன் நமக்கு எந்த பிரியாரிட்டி வைக்கிறார், எதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்கிறார் பாருங்க. புரியுது அவனுக்கு. நிறைய பேர் நினைக்கிறோம் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு மிச்சம் மீதி நேரம் இருந்தா சர்ச்சுக்கு வர்றது, எல்லா வேலையும் செஞ்சுட்டு மிச்சம் மீதி நேரம் இருந்தா ஜபிக்கிறது, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மிச்சம் மீதி நேரம் இருந்தா பைபிள் படிக்கிறது, எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு மிச்சம் மீதி இருந்தா போனா போதும் கர்த்தருக்கு கொடுக்கிறது. நிறைய டைம்ல அந்த போனா போதும் கூட அவருக்கு கிடையாது. இதுதான் நம்ம வாழ்க்கை. யோசிச்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு தவறி இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய இருதய திட்டத்தின் மீது நம்ம எந்த அளவுக்கு நம்ம தவறி போயிருக்கிறோம் பாருங்க. ஒரு மனுஷனை உண்டாக்கின பின்பு அவனுடைய வாழ்க்கையின் முதல் நாள் முதல் காரியம் தன்னோடு தொடர்பு கொள்ளவும் கர்த்தர் உண்டாக்கினார். அதன் பிறகுதான் அந்த மனுஷனுக்கு மற்ற வேலைகளை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையின் முதல் நாள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். அதனால தேவ பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன. நான் முதல் தரமான நேரத்தை என் முதல் காரியமாக என் ஆண்டவருக்கு செலவிட்டுதான் நான் மற்ற காரியங்களை செய்வதுதான் என் தேவனாகிய கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. அதில் நான் தவறி போனால் நான் தாகம் இல்லாமல், இதுதான் தாகத்தோடு இருக்கிறது அடையாளம், இந்த தாகம் எனக்கு இல்லாமல் போனால் என்மேல் தண்ணீர் ஊற்றப்படாது, என்மேல் அபிஷேகம் ஊற்றப்படாது, எனக்கு ஆசீர்வாதம் வராது. இதை நம்ம புரிந்து கொள்ளணும். பாகம் அப்போ தேவனாகிய கர்த்தர் எப்படி பாருங்க அவர் சிருஷ்டிப்பின் காரியத்திலே எந்த அளவுக்கு கிளியரா கொண்டு போறாரு பாருங்க. தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்கினாரு. ஏன் அந்த சுபாவன் தான் தன்னோடு அவனை இணைக்கும் என்பதற்காக, அவன் தாகத்தோடு தேடுறதுக்காக. இரண்டாவது அவனுடைய வாழ்க்கையின் முதல் நாளையே ஆராதனையிலும் தொடங்கி கொடுக்கிறார். அவரோடு கூட இருப்பதில் தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் டே கர்த்தர் அவனுக்கு தொடங்கி கொடுக்கிறார். அப்புறம் அவனுக்கு தோட்டத்தை பண்படுத்துறதுலாம் அடுத்த நாள் தான், ஃபர்ஸ்ட் எடுத்தவுடனே கத்தர் தான் அவனுக்கு. ஆகி நான் ஒண்ணு சொல்றேன், தேவ பிள்ளைகள் பிரதானமான இடத்தை உங்கள் இருதயத்திலே கத்தருக்கு கொடுக்காமல் இருந்தால் அது கிறிஸ்தவமே அல்ல. முதல் தரமான இருதயத்தை முதலிடத்திலே நாம் கத்தரை வைக்காமல் இருந்தால் அது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கத்தரை முதல் ஸ்தானத்தில் வைத்து மற்றவைகளை பின்னுக்கு தள்ள தெரியாமல் இருந்தால் அது கிறிஸ்தவம் கிடையாது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரதானம் கத்தருக்கு. மிச்ச மீதி இருந்தா கத்தருக்கு கிடையாது. எல்லா வேலையும் செஞ்சு மீதி டைம் இருந்தா நான் சர்ச்சுக்கு வருவேன், இல்ல நான் வரமாட்டேன். இல்ல கவனமா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. கத்தரை பிரதான இடத்துல வைக்க வேண்டும். கத்தர் தான் முக்கியம். அப்படிதான் கத்தர் உண்டாக்கி இருக்கிறார், அப்படிதான் கத்தர் எதிர்பார்க்கிறார். இதுதான் தாகத்தின் அடையாளம். தாகமா இருக்கணும். கேஷுவலா கத்தரை பின்பற்றக்கூடாது. அவரை கடைசி லெவலில் தள்ளக்கூடாது. அவரை கடைசி லெவலில் தள்ள முடிஞ்சு நாமளும் பல நேரத்தில் கடைசி லெவலில் தள்ளப்பட்டாரோ. புரியுதா? நம்ம கத்தருக்கு என்ன செய்யறோமோ நமக்கு கிடைக்கும். புரியுதா? எனக்கு கத்தர் முதலிடத்தில் வைங்க. சரி, இப்போ அடுத்து இப்போ இந்த காரியத்தில் எப்படி இந்த காரியம் இப்படி ஆகி போனது, இந்த சூழ்நிலையிலே கத்தர் இப்படி உண்டாக்கி இருக்கும் பொழுது ஏன் இந்த விஷயத்தில் மனுஷன் தவறி போனான், ஏன் இந்த தாகம் இப்படி உண்டாக்கி வைக்கும் பொழுது ஏன் இந்த தாகம் மனுஷனுடைய வாழ்க்கையில் போச்சு. எடுத்துக்கொள்வோம் மறுபடியும் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்துக்கு வருவோம். எட்டாவது வசனத்தை வாசிக்கலாம்.
பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவனுடைய மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே
ஒளித்துக் கொண்டார்கள். இங்கேதான் பாருங்க காரியம் எப்படி மாறி போய் போய்விட்டது. இந்த ஆதாமும் ஏவாளும் தேவ சாயலின்படி தேவ ரூபத்தின்படியே உண்டாக்கப்பட்டாங்க. அதே தன்மையில் உண்டாக்கப்பட்டு அவரோடு நெருங்கி வாழ்ந்தாங்க. தினந்தோறும் தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே உலாவுவார். அந்த சத்தத்தை கேட்டபொழுது ஆசையா ஓடி வருவாங்க. தோட்டத்தை உலாவுகிற கர்த்தருடைய சத்தத்தை கேட்டால் ஆசையோடு, ஓ கர்த்தர் வந்துவிட்டார்னு ஒரே சந்தோஷமா இருக்கும். அவரோடு போய் பேசுவாங்க, அவரோடு பழகுவாங்க, அவரை முகமுகமாய் சந்திப்பாங்க. இதுதான் உங்களுக்கு வழக்கம். இப்படியே போயிட்டு இருந்துச்சு நாட்கள். ஆனால் ஒரு நாள் கர்த்தர் இவர்களுக்கு நியமித்த கட்டளையை இவர்கள் மீறி போனார்கள். தோட்டத்தின் மத்தியிலே கர்த்தர் ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் கர்த்தர் வைத்திருந்தார். இதிலே இந்த நன்மை தீமை அறியத்தக்க வெளிச்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்கலாகாது, அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் எந்த விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது என்று சொன்னாரோ அந்த விருட்சத்தின் கனியை பறித்தார்கள், புசித்தார்கள், கர்த்தருடைய வார்த்தையை மீறினார்கள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் பாவம் செய்தார்கள். பாவம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதற்கு பேர் தான் பாவம். பாவம் வேற, கீழ்ப்படியாம வேற கிடையாது. கீழ்ப்படியாமையும் பாவமும் ஒன்றுதான். கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதும் பாவமும் ஒன்றுதான். பாவத்தும் பாவம் அது பெருசாகும். கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமை என்பது சின்னதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கீழ்ப்படியாமை என்பதும் பாவம் என்பதும் ஒன்றுதான். கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகிறது, ஏற்றுக்கொள்ளாமல் போகிறது, அதுதான் பாவம். அப்ப இந்த சூழ்நிலையிலே பார்க்கும் பொழுது இந்த ஆதாமும் ஏவாளும் தங்கள் வாழ்க்கையிலே இவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டாங்க. புசிக்க கூடாது என்று சொன்னதான விருட்சத்தின் கனியை எடுத்து பறித்து புசித்தார்கள். அவங்க பறித்து புசித்த பிறகு குற்ற மனசாட்சி அவங்களை பிடித்தது. தேவ மகிமை அவர்களை விட்டு கடந்து போனது. குற்ற மனசாட்சி அவர்களை மேற்கொள்ள வந்தது. பயமும் திகிலும் அவர்களை பிடித்தது. சுபாவம் மாறி போய்விட்டது. தெய்வீக சுபாவத்தோடு படைக்கப்பட்டவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்ச உடனே அவனுடைய சுபாவம் இவருடைய இருதயத்தில் வந்துருச்சு. மனுஷனுக்குள் பிசாசுடைய சுபாவம் உட்பு வந்து விட்டது. அவனுடைய கீழ்ப்படியாமை, அவனுடைய எதிர்த்து நிற்கிற தன்மைகள், அவனுடைய எல்லா பெருமைகள் எல்லாமே மனுஷனுக்குள் வந்துருச்சு. நல்லா கவனிங்க, நம்ம யாருக்கு கீழ்ப்படியுமோ அந்த சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். புரியுதுங்களா? அப்ப இந்த இடத்துல பார்க்கும் பொழுது இவர்கள் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள். அவனுக்கு கீழ்ப்படிந்ததுனாலே தெய்வீக சுபாவத்தை ஒரு நிமிஷத்தில் இழந்துட்டாங்க. பிசாசின் சுபாவத்தை உடையவர்களா மாறிட்டாங்க. மகிமை அவளை விட்டு கடந்து போய்விட்டது. குற்ற மனசாட்சி அவள் இருதயத்தை நிரப்பிச்சு. வழக்கம் போல தேவனாகிய கர்த்தர் தோட்டத்திலே வருகிறார். அவன் தன்னை மாத்திக்கல, அவர் அப்படியேதான் இருக்கிறார். கர்த்தர் தெரியும், விசாரணை பண்றதுக்கெல்லாம் வரல, இவங்களை சந்தித்து பேசுறதுக்கெல்லாம் வந்தாரு. கர்த்தரோட இவங்களை தண்டிக்கிறதுக்காக வரல. தோட்டத்தில் வழக்கமாக இவங்களை சந்திக்க வருகிற ஆண்டவர் தன்னுடைய வழக்கத்தின்படியே இப்போ அவங்களை சந்திக்கிறதுக்கு வராரு. ஆனா இவங்களுக்குள்ளதான் மாற்றம் ஏற்பட்டு விட்டது. வழக்கமா அவர் வந்தவுடனே ஓடி அவரிடத்தில் கிட்டி சேருகிறவர்கள், இப்பொழுது இவர்களால் அதை செய்ய முடியல. இப்பொழுது இவர்களால் அதை செய்ய முடியாமல் இவர்கள் பயந்தார்கள். ஓடி விருட்சங்களுக்கு பின்பாக தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். அப்ப மனுஷனுடைய வாழ்க்கையில பாருங்க, அந்த பாகம் அவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்ப ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியாமை என்கிறது வருகிறதோ, கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறானோ, எப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் உட்பிரவேசிக்கிறதோ, அவன் தன் வாழ்க்கையிலே கர்த்தர் சிருஷ்டிப்பிலே அவனுக்கு கொடுத்த அந்த தாகத்தை அவன் இழந்து விடுகிறான். புரியல உங்களுக்கு? நமக்கு தாகம் ஏன் இழக்கிறோம்? தாகத்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏன் போகுது அப்படின்னா, ஆதாமுடைய வாழ்க்கையில் ஏன் தாகம் போச்சுன்னா, பாவம் அவனுடைய வாழ்க்கையை வந்தவுடனே பயமும் திகிலும் குற்ற மனசாட்சியும் அவனை மேற்கொண்டது. அந்த பயமும் திகிலும் குற்ற மனசாட்சியும் அவனுக்குள் அந்த தாகத்தை மேற்கொண்டு விட்டது. இப்ப தாகத்தோடு கர்த்தரை தேடி ஓட முடியல, பயந்து ஒழிய வேண்டிய ஒரு நிலைமை வந்து விட்டது. ஒன்று சொல்றேன், கர்த்தரை தாகத்தோடு தேடுகிற நிலைமையில் இருந்தால்தான் கர்த்தர் வரும்பொழுது ஓடி மேலே ஏறப்போ அவரை சந்திக்க ஓட முடியும். கர்த்தர் வராது. எப்படி அன்றைக்கு தோட்டத்தின் நடுவிலே கர்த்தர் இவர்களை சந்திக்க வந்தாரோ, இதே போல இன்னும் சீக்கிரத்தில் இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறதற்கு மத்தியமானத்தில் வரப்போகிறார். நல்லா புரிஞ்சுக்கிறேன். அன்றைக்கு அந்த தோட்டத்தில் அவர்களை சந்திக்க வந்ததான் அந்த ஆண்டவர், அதே ஆண்டவர் நம்மை சந்திக்கிறதற்கு சீக்கிரம் மத்தியமானத்தில் வருகிறார். ஆனால் யாரெல்லாம் கர்த்தரை தாகத்தோடு தேடி கர்த்தர் கொடுத்த அந்த தாகத்தை தங்கள் வாழ்க்கையில மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க கர்த்தரை சந்திக்க எதிர்கொண்டு போவார்கள். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலும் இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நானும் அவருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களிலே எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமா எந்தன்னைக்கும் கர்த்தரோடு கூட இருப்போம். 1 Thessalonians 4:16-17 இப்படி சொல்லுகிறது. நம்ம எதிர்கொண்டு போவோம் அவர் சந்திக்கிறதற்கு. யாரெல்லாம்? தாகமா இருக்கிறவங்க, தாகமாயில்லாத என்ன செய்வாங்க? ஒளிஞ்சுக்குவாங்க. புரியுதவங்களுக்கு, தாகமா இல்லாதவங்க ஒளிஞ்சிடுவாங்க. தாகமா இருக்கிறவன் எதிர்கொண்டு போவான், தாகத்தை இழந்தவன் ஒளிந்து கொள்ளுவான். இதான் நடக்க போகுது, இதேதான் வருகையில் நடக்க போகுது. சிம்பாலிக்கா இங்க எழுதியிருக்குது. ரெண்டு கூட்டம், ஒன்று எதிர்கொண்டவரை சந்திக்கிற கூட்டம், ஒன்று ஓடி ஒழிகிற கூட்டம். கர்த்தருடைய வருகையின் நேரத்தில் மலைகளை எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள் என்று ஓடி ஒழிகிற கூட்டம் ஒன்று இருக்குது. யார் அது? தாகத்தை இழந்தவர்கள், கர்த்தரை தேடாதவர்கள் ஒழிஞ்சுக்குவாங்க, கர்த்தரை சந்திக்க முடியாமல் ஒழிவாங்க. ஆகினாலே நல்லா கவனிக்கணும், இந்த இடத்துல ஆதாமும் ஏவானும் ஏன் ஒழிஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்குள் இருந்ததான தாகத்தை இழந்துட்டாங்க, தெய்வீக சுபாவத்தை இழந்துட்டாங்க, கர்த்தரை தேடுகிற உணர்வை இழந்துட்டாங்க, குற்ற மனசாட்சியை பெற்றுக் கொண்டாங்க. அதனாலதான் கர்த்தரை அவங்களால சந்திக்க முடியல, ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இந்த ஓடி ஒளிகிறதான காரியம், இந்த பயம், கர்த்தரை குறித்த ஒரு பயம் வந்துருச்சு. கர்த்தருக்கு பயப்படுறது வேற, கர்த்தரை குறித்து பயப்படுறது வேற. புரியுதுங்களா? இது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இல்ல, கர்த்தரை குறித்து பயம் வந்துருச்சு. கர்த்தருக்கு பயப்படணும் எல்லாரும், ஆனா கர்த்தரை குறித்து பயப்படக்கூடாது. நீ உலகத்துல எல்லாரும் பார்க்கும்போது தன் தெய்வத்தை குறித்து பயப்படுவாங்க, ஐயோ ஏதாவது பண்ணிடுமோ அப்படிவாங்க. இந்த மாதிரிதான் ஆயிடுது. இந்த பயம் தான் பழைய ஏற்பாட்டிலே எல்லா ஜனங்களுக்கும் வந்துச்சு. ஆதாமுடைய வாழ்க்கையில தொடங்கி பழைய ஏற்பாடு ஃபுல்லா எல்லா மனுஷனுக்கும் இந்த பயம் இருந்துச்சு. அதனாலதான் யாருமே பழைய ஏற்பாட்டிலே கர்த்தரிடத்தில் நெருங்கி சந்தோஷமா போக முடியல, எல்லாரும் பயந்தாங்க, ஒழிஞ்சாங்க. மோசையை பார்த்து சொன்னாங்க, ஆண்டவர் மோசை நீர் எங்களோடு பேசின், கர்த்தர் எங்களோடு பேச வேண்டாம். பயத்தோடையே வாழ்ந்தாங்க பழைய ஏற்பாட்டில். ஒரு வசனம் பாருங்க, உங்களுக்கு நான் சொல்ற சங்கீதத்தில் இரண்டாம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 2:11.
பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள்,
நடுக்கத்துடனே களி கூறுங்கள்,
நடுக்கத்துடனே களி கூறுங்கள். எப்படி இருக்கு பாருங்க, பழைய ஏற்பாடு எப்படி இருக்கு பாருங்க. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். களி கூறுவது ஒரு சந்தோஷமான விஷயம், ரிஜாய்ஸ். இல்ல, களி கூறுன்ற வார்த்தையுடைய ஆங்கில வேத வார்த்தை என்ன சொல்றது? ரிஜாய்சிங். அப்ப அந்த சந்தோஷப்படுதல் நடுங்கினா எப்படி எப்படி ரெண்டு ஒன்னா கொண்டு வர முடியும்? பழைய ஏற்பாடு அதுதான். ஒரு பக்கம் களி கூடுதல், ஆனா அடுத்த பக்கம் பயம் என்ன ஆகுமோ. ஒரு பக்கம் தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, ஆனா அடுத்த பக்கம் அதுல என்ன, நமக்கு என்ன நடக்க போதோ, பயம். இதுதான் பழைய ஏற்பாடு. பயத்துடனே கர்த்தரை சேவிச்சாங்க, நடுக்கத்துடனே கர்த்தர் இடத்துல களி கூர்ந்தாங்க. களி கூடுதல் ஒரு சந்தோஷமா செய்ய முடியல. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ, அடி விடுமோ, அதுதான் பழைய ஏற்பாடு. ஏன்னா மனுஷன் கர்த்தரை தேடுகிற உணர்வை இழந்து விட்டதுனால தன் குற்ற மனசாட்சியினால பயந்தே வாழ்ந்தான். ஆபிரகாம் எப்போதும் கர்த்தருக்கு பலி செலுத்துகிற மனுஷனாக தான், ஆனால் கூட அவன் ஜெபிக்க முடிஞ்சது, தேவரே ஒரு விஷயம் நான் பேச துணிந்தேன், ஒருவேளை பட்டணத்திலே 30 நீதிமான்கள் இருந்தால் இறங்க வீரோ கெஞ்சறான், பயப்படுறான், நடுங்கிறான். இதுதான் பழைய ஏற்பாடு. இப்படிப்பட்ட காலம் போய்கொண்டே இருந்த பொழுதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து பிறந்தார். அவர் வந்து பிறந்து தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பாகி மீட்பை நமக்கு உண்டாக்கினார். நமக்காக ஜீவ பலியாகி மீட்பை நமக்கு ஏற்படுத்தினார். அவருடைய ரத்தத்தினால் நம் பாவங்கள் கழுவப்படும் பொழுது தேவ பிள்ளைகள் என்ற ஒரு புதிய ஸ்தானத்திற்குள் நாம் கொண்டு வரப்படுகிறோம். எதை குறிக்கிறது கேட்டீங்கன்னா, ஆதாம் ஏவாள் எப்படி தேவனாகிய கர்த்தரை சந்தோஷமாய் சந்திச்சாங்களோ அந்த லெவலுக்கு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு கர்த்தர் அந்த ஸ்தானத்தை கொடுத்து விட்டார். ஆமென். புரியுதவங்களுக்கு, ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய ஸ்தானம் ஆதாமுடைய ஆதி நிலைமைக்கு போயிட்டோம். ஆதாம் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது சந்தோஷமா அவரை சந்திக்க போனான். அது போலதான் இருக்கும். ஒண்ணு சொல்றது, நமக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே உண்மையான ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நல்லா புரியும், ஜெபிக்காம இருக்கவே முடியாது. ஐயோ எப்ப டைம் இருக்கா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், பைபிள் படிக்கணும், கர்த்தரை பத்தி சிந்திக்கணும், இதே ஓடும், வேற ஒண்ணுமே ஓடாது. கொஞ்ச நேரம் யாருக்கே ரொம்ப பேசிட்டோம், ஐயோ நம்ம இப்படி பேசி டைம் வேஸ்ட் பண்ணுமே, நம்ம ஜெபிச்சிருக்கலாமே, ஐயோ நம்ம இவ்வளவு நேரம் பைபிள் படிச்சிருக்கலாமே, இந்த நேரத்தில் இவ்வளவு இவங்க வந்து இவ்வளவு நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டாங்களே, யாராவது வந்து நம்மளை டைம் எடுத்துட்டாங்கன்னா நமக்கு கோபம் வரும். ஐயோ இப்படி வந்து பேசி நம்ம நேரத்தை கெடுத்துட்டாங்களே, இந்த நேரத்தில் பயன் படிச்சிருக்கலாம் கெடுத்துட்டாங்களே.
அந்த ஒரு துடிப்பு இருக்கும், அந்த துடிப்பு அதுதான் தாகம்.
ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே தாகத்தை கர்த்தர் அபரிதவிதமாய் ஊற்றி விடுகிறார். எப்படி ஆதாமுக்கு அன்றைக்கு தான் சிருஷ்டிக்கும் பொழுது அவனுக்கு என்ன தாகத்தை கர்த்தர் கொடுத்தாரோ, எப்படி தமது சாயலாக தம்முடைய ரூபத்தின்படி அவனை உண்டாக்கி ஒரு தாகமுள்ள ஆத்மாவாக கர்த்தர் அவனை வைத்தாரோ, அந்த லெவலுக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே நம்முடைய ஸ்தானம் உயர்த்தப்படுகிறது. தாகம் வரும், பொங்கிக் கொண்டிருக்கும், ஜபிக்கணும், ஜபிக்கணும், பைபிள் படிக்கணும், சர்ச்சுக்கு ஓடணும், எப்ப சர்ச்சு சர்வீஸ் நடக்கணும், எப்ப கூட்டத்துக்கு போகணும், எப்ப ஜபத்துக்கு போனா, ஒரே கர்த்தரை குறித்த எண்ணங்கள் உங்களை மேற்கொண்டு கொண்டே இருக்கும். கொஞ்சம் ஜபிக்கிறேன்னா யோகாவை ஜபிக்க விட்டுட்டுமே வேதனை வந்து வாட்டி வதைக்கும். இதுதான் ரட்சிப்பு, இதுதான் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு வைத்த நிலைமையிலே மறுபடியும் நம்மளை கொண்டு வர ரட்சிக்கப்பட்ட உடனே. ஆனால் இந்த காரியம் எவ்வளவு நாளுக்கு ஓடுது? சீக்கிரத்தில் இழந்து போய்விடுகிறார்கள், இழந்து போய்விடுகிறார்கள். அந்த தாகம் போயிடுது, ஜெபிக்கணும் அந்த உணர்வு போயிடுது, வேதத்தை வாசிக்கணும் உணர்வு போயிடுது. ஏன் போது? ஆதாமுக்கு ஏன் போச்சு? அதே மாதிரிதான் நமக்கும் போது, வேற ரீசனே கிடையாது. ஆதாமுக்கு ஏன் அந்த தாகம் போச்சோ அதே காரணத்தில் தான் நமக்கும் போது. ஆதாம் தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் போகும் பொழுது அவருக்கு தேவனாகி கர்த்தர் கொடுத்த தாகத்தை இழந்தான். கொஞ்ச மனசாட்சி அவன் இருதயத்தை மேற்கொண்டது. அதே போல ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்கு கர்த்தர் அபரிதவிதமான ஒரு ஆவிக்குரிய தாகத்தை அவர்களுக்கு ஊற்றுகிறார். ஆனால் அந்த தாகத்தை ஏன் இழக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படிய தவறும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடக்க தவறும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைகளை மீற ஆரம்பிக்கும் பொழுது குற்ற மனசாட்சி அவன் இருதயத்தை பிடிக்கிறது. அந்த குற்ற மனசாட்சி அவன் இருதயத்தை பிடிக்க ஆரம்பித்த உடனே கர்த்தர் அவனால சந்திக்க முடியல, தேவ பிரசன்னத்தினால போய் நிக்க முடியல, கர்த்தரை ஆவலோடு தேட முடியல. பயமும் திகிலும் குற்ற மனசாட்சி இருதயத்தை வாட்டுகிறது, பாகம் மங்கி போய்விடுகிறது. இதுதான் நடக்குது. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்லா புரிஞ்சுக்குங்க, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் தேவ வசனத்தின்படி வாழ்வதிலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ வசனத்தை நீங்கள் புறக்கணித்து தள்ளினால் உங்களுக்குள் கர்த்தர் கொடுத்த அந்த பொக்கிஷமான பாவம் உங்களை விட்டு கடந்து போய்விடும். தேவ வசனத்தின்படி நீங்கள் வாழ தவறும் பொழுது குற்ற மனசாட்சி மேலிடும், பயமும் திகழும் வரும், பாகம் தணிஞ்சு போயிடும். உங்களுக்கு உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு நான் சொல்றது புரியும், மற்றவங்களுக்கு நான் சொல்றது புரியாது. இந்த ஓப்பனா சொல்றேன், உண்மையா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரசங்கத்தில் இந்த பாட்டு புரியவில்லை, மற்றவங்களுக்கு புரியவே புரியாது. அந்த தாகம் இருக்கும், அந்த தாகம் போயிடும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் அந்த தாகத்தை மெயின்டைன் பண்றதுக்கு வேத வசனத்தை வாசித்து அதை கை கொள்வதற்கு கவனமா இருக்கணும். கத்த நமக்கு ஒரு செய்தி, ஒரு காரியத்தை, ஒரு பிரசங்கத்தில் ஒரு காரியம் கேட்கிறேன்னா அது 100% கீழ்ப்படியும் கத்தர் எதிர்பார்க்கிறார். பைபிள் நீங்க படிக்கிறீங்கன்னா அதில் இருக்கிறத அப்படியே நீங்க கை கொள்ளணும் கத்தர் எதிர்பார்க்கிறார். கேட்டுட்டு நம்ம மௌனம் போயிடக்கூடாது. அப்படி இருக்கிறத விட கேட்காம இருப்பதே நல்லது. கேட்டுட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? கை கொள்ளாம போகக்கூடாது. வாசித்து விட்டு அதை உதாசீனப்படுத்திடக்கூடாது, கை கொள்ளணும். இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நான் சொல்றேன், நீங்க பைபிள் வசனத்தை கை கொள்றதுல மட்டும் நல்ல கவனத்தை செலுத்தி அதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில தெய்வ பிரசனம் எப்படி இருக்குதுன்னு அப்புறம் பாருங்க. தெய்வ பிரசனம் நிறைஞ்சிருக்கும். தெய்வ பிரசனம் இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம் தப்பு கணக்கு போறோம், என்ன துதிச்சா தேவ பிரசனம் வந்துடும். துதிக்கும் போது வர்றது எப்படி தெரியுமா? ஒரு ஆளை அடிச்சுட்டு போற மாதிரி. ஒரு ஆள் அடிக்கிறது அடிச்சுட்டு போயிடும், அவ்வளவுதான். துதிக்கும் பொழுது வர தேவ பிரசனம் அதுதான். ஆனா உங்க வாழ்க்கையிலேயே தேவ பிரசனம் தங்கி இருக்கணும்னா நீங்க வசனத்தின்படி வாழ வேண்டும், வேற சான்ஸே கிடையாது. வசனத்தின்படி வாழ்கிறவர்களுக்குள்ளதான் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கும். தங்களை தம்முடைய வேத வசனத்தினால் தங்களை சுத்தி குடித்துக் கொள்கிறவர்களுக்குள்ளதான் வேத பிரசனம் இருக்கும். ஆறாவது நேரத்தில் மறுபடியும் வாசிக்கலாம், யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29.
என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார்.
என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார்.
பிதாவுக்கு பிரியமானவைகளை,
பிதாவுக்கு பிரியமானவைகளை
நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்,
நான் எப்பொழுதும் செய்கிறபடியால்
அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார்.
அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய சாட்சி பாருங்க, அவர் இப்ப பூமியிலே மனுஷனா இருக்கிறார். ரொம்ப அழகா சொல்றாரு, தன் வாழ்க்கையில ஏன் பிதா தான் கூட இருக்கிறார்ன்றதுக்கு ரீசன் சொல்றாரு. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். ஏன்? நான் தேவகுமாரன்றதுனாலயா? நான் இந்த உலகத்துல மனுஷனுடைய பாவத்துக்காய் மறிக்க போறதுக்காகவா? அதெல்லாம் கிடையாது. என்னை அனுப்பினவர் ஏன் என்னோடு இருக்கிறார்? பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் தான் என்ன தனியே இருக்க விட மாட்டேங்கிறார். புரியுதா? இங்க என்ன நடக்குது? நம்ம கத்தரை தேடத விட்டுட்டு போய் அவர் நம்மளை தேட தலைமை வந்துருது. இது எப்படி இருக்கு? நம்ம கத்தரை தேட நிலைமை தாண்டி அவர் நம்மளை தேட நிலைமை வந்துருது. இதுதான் ஹையஸ்ட் லெவல். இயேசு கிறிஸ்து சொல்லல நான் கர்த்தர் பிதாவை தேடிட்டு இருக்கேன்னு அவர் சொல்லல. அவரு தான் என்ன தனியாக விட மாட்டேங்கிறார். என்ன போனாலும் என் பிதா கூட வந்துடுறாருங்கிறார். புரியுதா? இதுதான் ஹையஸ்ட் லெவல். நான் கத்திரப்பினால ஓடல, அந்த ஆண்டவர் எம்பினால ஓடுறார். ஏன்னா அவருக்கு என்ன அவ்வளவு பிடிச்சிருக்குது. அவர் தான் என்ன தனியே இருக்க விட மாட்டேங்கிறாரு. ஏன்னா என்ன அவருக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குது. நான் அவருடைய வார்த்தையின்படி வாழ்றேன். அவர் சொல்றதெல்லாம் எப்பவுமே செய்யறேன். அதனால என்ன பிரிஞ்சிருக்கு அவரால் முடியல. எனக்கு அவர் பிரிஞ்சிருக்கிறது அதுல அவருக்கு என்ன தெரிய முடியல. என்னை விட்டு அவரால் இருக்க முடியல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்து, இதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம அடையாளமா வச்சிருக்கிறார். புரியுது உங்களுக்கு? இந்த லெவல் எங்க இருக்குது நம்ம யோசிச்சு பார்க்கணும். இதுதான் இயேசு கிறிஸ்து நம்ம அடையாளம் வாய்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை 4 சுவிசேஷத்தில் எழுதியிருக்குது. எதுக்கு அப்படி எழுதியிருக்குது யோசிக்கணும். எதுக்கு 4 சுவிசேஷத்தில் வாழ்க்கை எழுதியிருக்குது? படிச்சுட்டு இயேசு கிறிஸ்து நல்லா வாழ்ந்தார் அது சொல்றதுக்கு இல்ல. அதுக்கு நம்ம ஒன்றும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டாம். அதுக்கு பிதா இருக்கிறார் சொல்றதுக்கு. அதை வாழ்ந்து அதே போல நம்ம வாழ்ந்ததுக்கு தான் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கையை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் நமக்கு அவருடைய வாழ்க்கை எழுதப்பட்டிருக்கிறது. அது 4 சுவிசேஷம் எழுதியிருக்குது. புரியுதா? ஒன்னா எழுதினா கூட நமக்கு புரியாதது. 4 ஆங்கிள் எழுதியிருக்குது. அவருடைய வாழ்க்கையை நம்ம புரிந்து வாழ வேண்டும். அதே மாதிரி வாழணுன்றதுக்காக தான் நமக்கு எழுதியிருக்கு. அப்ப நீங்க ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் பிதாவுக்கு நான் எப்பவுமே பிரியமானதை நான் செஞ்சுட்டே இருந்தேன்னா அவர் எனக்குள்ள கொடுத்த தாகம் குறையவே குறையாது. அவரும் கூட இருப்பாரு, நான் அவர் கூட இருப்பேன். ஒரு நெருக்கமான உறவு இருந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது நெருக்கமான உறவு இருந்து கொண்டே இருக்கும். என் பிதாவுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்யணும். வேத வசனத்தின்படி நான் வாழணும். சரி, இப்ப வேத வசனத்தின்படி வாழ்வதற்கு உங்களுக்கு சில ஆலோசனைகளை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். பைபிள் அதை மட்டும் பார்த்து நம்ம முடிக்க போறோம். யோசுவாவின் புஸ்தகம் 1 திறந்து கொள்ளுங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1 5 வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்,
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை.
நான் மோசியோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு,
பலம் கொண்டு திடமனதாயிரு.
இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு,
இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு
நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை,
நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை
நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்.
நீ இவர்களுக்கு பங்கிடுவாய்.
என் தாசனாகிய மோசே,
என் தாசனாகிய மோசே
உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம்,
உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம்
செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு
செய்ய கவனமாயிருக்க மாத்திரம், அதுல மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு.
நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு,
புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு
அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக.
அந்த வேத வசனத்தை நியாயப்பிரமாணத்தை விட்டு வலது புறமும் இடது புறம் விலகாமல் இருப்பாயாக.
இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்,
இது எப்படி பாசிபிள் ஆகுது பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம்
உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
வாயை விட்டு பிரியாதிருப்பதாக,
இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம்,
இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம்
நீ செய்ய கவனமாயிருக்கும்படி,
செய்ய கவனமாயிருக்கும்படி
இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக,
இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக.
அப்பொழுது
அப்பொழுது
நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்,
நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்,
அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய்,
அப்பொழுது புத்திமான நடந்து கொள்வாய். போதும், இங்கே பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்தை நோக்கி வழி நடத்தி கொண்டு வந்தான். வனாந்திர பிரயாணத்தின் கடைசி கட்டத்தில் கானான் வாசலிலே வரும் பொழுது மோசையின் வாழ்க்கை முடிவடைந்து விட்டது. இப்ப கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அந்த நேரத்திலே தலைமை மாற்றப்படுகிறது. மோசேயை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அவன் ஸ்தானத்தில் யோசுவா அங்கே நியமிக்கப்படுகிறான். இந்த யோசுவா பயப்படுகிறான். இவன் இளைஞன், இளம் வயது உள்ளவன், இவனுக்கு அனுபவம் போடவில்லை. இதற்கு முன்பாக இந்த மோசே இந்த ஜனங்களை நடத்துவதற்கு என்ன பாடுபட்டான் நேராக பார்த்திருக்கிறான். ஆகையினால் இதெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். இது எப்படி இந்த ஜனங்களை நடத்தி நம்ம கானானுக்குள் கொண்டு போகிறது என்கிறதில் அவன் தடுமாறுகிறான், பயப்படுகிறான். அப்பதான் கர்த்தர் சொல்றாரு, பயப்படாது, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூடவும் நான் இருப்பேங்கிறார், ப்ராமிஸ் பண்றேன். மோசையோடு நான் எப்படி கூட இருந்தேன் அதே மாதிரி நான் கூட இருப்பேன். நீ பலம் கொண்டு திடமனதாயிரு. என்ன பலம் கொண்டு திடமனதாயிரு? இந்த முதல் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும், பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் சொல்லுவாரு, ஜனங்களும் சொல்லுவாங்க பலம் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இல்லை அப்படின்னு பின்னால ஜனங்களும் சொல்லுவாங்க. இப்ப இடத்துல எதுக்கு பலம் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும் என்கிறத நீங்க கவனிச்சு பாத்தீங்க. ஏழாறு வருஷத்துல மறுபடியும் பாருங்க, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. அதுல மட்டும் பலம் கொண்டு திடமனதாயிரு. எதுல? இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களின்படி எல்லாம் செய்யறதுக்கு மட்டும் உன்னை பலப்படுத்திக்கொண்டது. அதுல மட்டும் நம் பலப்படுத்திக்கொள். அதுல மட்டும் திடமான இருதயமாறு. பலம் கொண்டு திடமானது என்னமோ நினைச்சுக்காதீங்க, புரிஞ்சுக்கங்க. அதுல மட்டும் உன்னை பலப்படுத்திக்கொள். அந்த காரியத்துல மட்டும் மனசை திடமா வச்சுக்கோ, ஷேக்காக விட்டுறாத. கத்தருடைய வசனத்தை கை கொண்ட விஷயத்துல மற்றோட டபுள் மைண்டோட வந்துடக்கூடாது. அதுல மட்டும் திடமானதாயிரு. அதுல மட்டும் உன்னை பலப்படுத்திக்கொள். இதுதான் பலம் கொண்டு திடமானதாயிருன்னு அர்த்தம். கர்த்தருடைய வசனத்தில் நடப்பதில் மட்டும் கவனமாறு. ஏழாவது வசனம் அப்படி சொல்லிட்டாரு. எட்டாவது வசனத்தில் அது எப்படி ஃபாலோ பண்றது? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ ஒரு வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானையும் நடந்து கொள்வாய். இதில் எழுதியிருக்கிறவர்களின்படியெல்லாம் செய்யறதுக்கு நீ கவனமா இருக்கணும். நாம் இந்த வேத வசனங்களை கருத்தா இரவும் பகலும் வாசித்து தியானிக்க வேண்டும் அப்படின்னாரு. வசனத்தை கை கொள்றது சொந்த பலத்தினால் சாத்தியமே கிடையாது. நீங்க எடுக்கிற தீர்மானத்தினால நடக்கவே நடக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்கள் வரும்போதெல்லாம் தீர்மானம் எடுப்பாங்க இல்ல, ஆண்டவரே வர வருஷத்தில் இருந்த ஆண்டவரே நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணும், ஆண்டவரே ஒழுங்கா பைபிள் படிக்கிற ஆண்டவரே, மற்றவங்களை குறிச்சு குறை சொல்ல மாட்டாண்டவரே, கோவப்பட மாட்டாண்டவரே, இப்படி பண்ண மாட்டேன், இப்படி பண்ணுவேன், என்னென்னமோ தீர்மானம் பண்ணுவாங்க. எத்தனை தீர்மானத்தை எத்தனை நாள் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுது சொல்லுங்க. எத்தனை தீர்மானம் பண்ணி எத்தனை நாள் நீங்க அதை நிக்கிறீங்க? காலையில கோவப்பட மாட்டேன், நீங்க நைட் சர்வீஸ்ல வெப்பு கொடுத்துட்டு அன்னைக்கு சாயங்காலத்தில் ஒன்னா நீ சாயங்காலம் முடியாததுக்குள்ள நீங்க போற சண்டை உங்களுக்கு தான் தெரியும். இல்ல சொல்லுங்க. அப்போ இவங்க என்ன சொல்லுங்கன்னா, நம்ம தீர்மானத்தினாலே வேத வசனத்தை ஒருபோதும் கை கொள்ள முடியாது. நான் தெளிவா சொல்றேன், நீங்க எடுக்கிற திட்டத்தினாலே, நீங்கள் போடுகிற தீர்மானத்தினாலே, நீங்கள் எடுக்கிற முயற்சியினால ஒன்றும் நடக்காது. தேவ பலம் உங்களுக்கு தேவை. அப்ப என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் காரியம், பைபிள் என்ன இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், அதை தெரிஞ்சாதான் நீங்க ஃபாலோ பண்ண முடியும். அதனால என்ன சொல்றாரு, இதில் எழுதி இருக்கிறவைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமா இருக்கும்படி இந்த நியாய பிரமாண புஸ்தகத்தை இரவும் பகலும் தியானம் செய்வாயாக, அதுல தியானமா இருப்பாயாக. வேத வசனத்திலே ஒரு தேவ பிள்ளை வெல்வர்ஸா இருக்கணும், படிக்கணும், எதெல்லாம் தப்புன்றது நீங்க கண்டுபிடிக்கணும், எதெல்லாம் சரிங்கிறது உங்களுக்கு வந்து அத்துப்படியா இருக்கணும், எதெல்லாம் கரெக்டான காரியம் எதெல்லாம் தப்பான காரியம் உங்களுக்கு கண்ண முடிக்க சொல்ல தெரியணும் பைபிள்ல இருந்து. அந்த அளவுக்கு நீங்கள் வேதத்திலிருந்து கற்பனைகள், கட்டளைகள், பிரமாணங்கள், ஆலோசனைகள், கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதல்கள் அதை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். சாட்சிகளில் இருந்து நீங்க காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன் வாழ்க்கையை வச்சு நீங்க புரிஞ்சு கொள்ளணும். சிம்சோன் பலத்தை நிறைவாய் கர்த்தரிடத்தில் பெற்ற, ஆனா வாழ்க்கை பாவத்தில் போகும்போது அந்த நிலைமை என்ன ஆச்சு தெரிஞ்சு வச்சிருக்கணும். யோசேப்பு பரிசுத்தமா வாழ்ந்தான், அவனுடைய முடிவு எங்க போச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கை நான் யாரை ஃபாலோ பண்றேன், சிம்சோனை ஃபாலோ பண்றேன், யோசேப்பை ஃபாலோ பண்றேன். ஒவ்வொரு சாட்சிகளின் மூலமாய் நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். டைரக்டா சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொண்டால் போகாது, அதை கை கொள்வதற்கு பலனை கத்திரிடத்தில் நீங்கள் கேட்டு வாங்கணும். நான் சொல்ற கத்தர் கேட்காம எதையும் கொடுக்க மாட்டார். உலக காரியத்தை கேட்காம கொடுப்பாரு, ஆவிக்குரிய காரியத்தை கேட்டுதான் வாங்கணும். ஆவிக்குரிய காரியத்தை நீங்க நல்லா இருந்துட்டீங்கன்னா உலக காரியம் கேட்காமலே நடக்கும். இது உலக ஆசீர்வாதம், அவருக்கு ஒரு பொருட்டே கிடையாது, கேட்காமலே நடக்கும். ஆனா ஆவிக்குரிய காரியத்தை பொறுத்த மட்டுமே கேட்டு வாங்கணும், கேட்டு வாங்கணும். ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜெப அபிஷேகம் எனக்கு வேண்டும். உங்களோட முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உங்களிடத்தில் அன்பு கூறுகிற ஒரு இருதயம் எனக்கு வேணும்ப்பா. நேற்று நைட்டெல்லாம் அதுதான் ரொம்ப நான் கத்துட்டு கேட்டேன். ஆண்டவரே, என் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நான் உங்கள்கிட்ட அன்பு கூறுகிற இருதயம் எனக்கு எப்பவுமே வேணும்ப்பா, அதுதான் எனக்கு வேணும். நான் ராத்திரி ரொம்ப நேரம் அதை கேட்டேன், கத்துட்டேன். கேட்கணும், மேலான காரியத்தை கேட்கணும். என் முழு இருதயத்தோடு உங்கள்கிட்ட அன்பு கூறணும். உனக்கு நான் பிரியமான பிள்ளையா, நான் எப்பவுமே இருக்கணும், எப்பவுமே உங்களோடு இருக்கணும். கேட்கணும், கேட்காம வரவே வராது, நீங்க வாஞ்சிக்காம வரவே வராது. கேளுங்க, கேளுங்க, மேலான காரியத்தை கேளுங்க. அர்த்தத்தனமான கீழான காரியத்தை கேட்காதீங்க. எனக்கு லேண்டு வேணும், பைக் வேணும், கார் வேணும், சைக்கிள் வேணும், சுவிட்ச் வேணும், இதெல்லாம் அர்த்தத்தனமா இதெல்லாம் கேட்டுட்டுக்காதீங்க. இதெல்லாம் அனாவசியமா தான தூக்கி போட்டு ஒரு கட்ட. கேளுங்க, ஆண்டவரே உண்மை போல எனக்கு ஒரு இருதயம் எனக்கு வேணும்ப்பா, உண்மை போல எனக்கு ஆத்தும பார எனக்கு வேணும். அது அந்த ஆவிக்குரிய காரியத்தை கேளு. அப்படி கேட்கும்போது உங்களை நேசிக்கிற இருதயத்தை கேளுங்க. கேளுங்க, அந்த தாகம் அப்படியே பற்றி எனக்கு உங்களுக்கு கத்தல் கொடுப்பார். தெய்வ சமூகத்தில் இந்த தாகம் உங்களுக்கு வரணும்னா பைபிளை படிங்க. தவறான காரியத்தை தவிர்க்கிறதற்கான பலனை கேளுங்க. சரியான காரியத்தை செய்கிறதற்கான பலனை கேளுங்க. கேட்டீங்கன்னா கத்தர் கொடுப்பார். உங்களுக்குள் இருக்கிற தாகம், நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தாகம் எத்தனை வருஷம் ஆனாலும் மங்கி போகாது. நான் சொல்றேன், நிறைய பேருக்கு அது சீக்கிரம் மங்கி போயிடுது. ரட்சிக்கப்பட்ட நாள்ல ஊட்டப்பட்ட அந்த தாகம் மங்கி போயிடுது. காரணம் என்ன தெரியுமா? மெயின்டைன் பண்றது கிடையாது, துருப்பிடிச்சு போயிடுது. மெயின்டைன் பண்ணணும், எதுவுமே மெயின்டைன் பண்ணணும். அப்ப அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும், சரியாய் தேவ சமூகத்தில் மெயின்டைன் பண்ணும். நிறைய பேரோட லைஃப் அது தூ பிடிச்சிருது. ஆயில் போட்டு மெயின்டைன் பண்ணும், ஆயில் தான் அபிஷேகம் போட்டு மெயின்டைன் பண்ணா என்னைக்குமே ஃப்ரெஷ்ஷாக ஓடிட்டு இருக்கும் நம்ம காரியம். ஹலோ லோய்யா, உங்க வாழ்க்கையில் மெயின்டைன் பண்ணணும். ரட்சிக்கப்பட்ட பிறகு அது கடைசி வரைக்கும் எத்தனை வருஷம் உலகத்தில் கத்த நமக்கு வச்சிருக்கிறாரோ அது வரைக்கும் கத்தரோடு க்ளோஸா நடக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணணும். ஆதாமுடைய வாழ்க்கையில் அவன் இழந்து போனான், இயேசு கிறிஸ்துவை மீட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை நம்ம ஆதாம மாதிரி இழந்து போகக்கூடாது, காப்பாத்திக்கணும், காப்பாத்திக்கணும். அதனால இந்த நாளில் நீங்க நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற காரியம் கேட்டீங்கன்னா, வேதத்தை நல்லா வாசிங்க. நீங்க எங்கெல்லாம் அந்த தாகத்தில் நீங்க இழந்து போனீங்க பார்த்து தேவ சமூகத்தில் அறிக்கை எடுங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, வேத வசனத்தை நல்லா வாசிங்க. வாசிச்சு அதில் என்ன வாசிக்கிறீங்களோ அதை கை கொள்வதற்கான பலனை கேளுங்க, உடனே கேளுங்க. இன்னைக்கு வாசிட்டு நாளைக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்லாதீங்க. இப்ப உங்கள் வாழ்க்கையில் எதை படிக்கிறீங்களோ அதுக்கு உடனே நீங்க கர்த்தரிடத்தில் பலனை கேளுங்க. சாந்த குணம் உள்ளவன் பாக்கியவான் படிக்கிறீங்களா? உங்களுக்குள்ள சாந்த குணம் இல்லைன்னு தெரியுதா? ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தாங்கப்பா, நான் சாந்த குணத்தை எனக்கு ஒரு வேணும், எனக்கு சாந்தமான இருதயத்தை தாங்க, எனக்கு இல்ல எனக்கு சாந்த குணத்தை தாங்க கேளுங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான் படிக்கிறீங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் சுத்தம் இல்ல, எனக்கு சுத்தத்தை தாங்கப்பா, எனக்கு வேணும்ப்பா, தாங்க கேளுங்க. கர்த்தர் அதில் பிரியப்படுவார். அந்த மாதிரி ஜனங்களில் கர்த்தர் ரொம்ப பிரியப்படுவார். பிரியப்பட்டு நீங்க கேட்கறதெல்லாம் கர்த்தர் நிறைவா கொடுப்பார். கொடுத்த பிறகு உங்களுக்கு குற்ற மனசாட்சியும் இருக்காது. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு திறந்திருக்கும், அவருடைய முகம் உங்களுக்கு திறந்ததாயிருக்கும், அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு திறந்ததாயிருக்கும். கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் தாகத்தோடு அவரை தேட முடியும். ஏன்னா குற்ற மனசாட்சி போயிடுது, தாகமாய் அவரை தேட முடியும். இதுதான் ரகசியம். அதனால உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் உங்களை ரெனியூ பண்ணிக்கிங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களை நடத்துவார். ஜபிக்கலாம். ஸ்தோத்திரம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளையே, தாகத்தை நம்முடைய வாழ்க்கை நம்முடையவர்களாக இருக்கணும். தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை படைக்கும் பொழுதே தாகமுள்ள ஆத்மாவாகத்தான் படைச்சார். தாகமுள்ள ஆத்மா, மனுஷன் தாகத்தோடு படைக்கப்பட்டவன். தனக்கு மேலாக இருக்கிற தெய்வத்தை தேட வேண்டும் என்ற ஒரு தாகம் எல்லா மனுஷனுக்குமே இருக்குது. அது இல்லாத மனுஷனே கிடையாது. ஆனால் அவரவர்கள் வேறு ஒரு தெய்வங்களை அவங்களே உண்டாக்கி கொண்டு போகிறாங்க, அது வேற விஷயம். தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறவன் கூட ஒரு மனிதனை தன்னுடைய இருதயத்தில் தெய்வமாய் வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கிறான். இதுதான் காரியம். எல்லா மனுஷனுடைய நிலைமை அதுதான். சரி, ஆதாமை கர்த்தர் தமது சாயலின்படி தமது ரூபத்தின்படி உண்டாக்கி அவனோடு நேரடியாய் கர்த்தர் ஐக்கியம் கொண்டார். அவன் தாகத்தோடு அவரை தேடினான். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் தோட்டத்திலே உலாவும் பொழுது இவன் தாகத்தோடு அவரை சந்திப்பான். இதுதான் அவனுக்கு டெய்லி லைஃப் நடந்த விஷயம். ஆனால் என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் மீறினானோ, அன்றைக்கு குற்ற மனசாட்சி அவன் இருதயத்தை மேற்கொண்டது, பயமும் திகழும் அவனை பிடித்தது, தெய்வீக சுபாவம் அந்த ஆவிக்குரிய தன்மைகள் போய் பிசாசுடைய தன்மைகள் அவனுக்குள் வந்துவிட்டது. ஆகையினால் அவன் கர்த்தரை சந்திக்க முடியாதபடி ஓடி ஒளிந்து கொண்டான். தேவ பிள்ளையே, இதுதான் கடைசி நாட்களில் நடக்க போகிறது. இயேசு கிறிஸ்து நம்மை சந்திக்கிறதற்கு அன்றைக்கு தோட்டத்திலே உலாவியது போல நம்மை தேடி வரப்போகிறார். தாகமுள்ள ஆத்துமாக்கள் அவரை சந்திக்கும்படி எதிர்கொண்டு போக ஓடி போக போகிறார்கள். ஆனால் தாகம் இல்லாதவர்கள் ஓடி ஒளிந்து கொள்ள போகிறார்கள். இதுதான் நடக்க போகுது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் நடந்ததுதான் சீக்கிரத்தில் நடக்க போகிறது. அதே காரியம் நடக்கும். ஒரு கூட்டம் தாகத்தோடு அவருக்கு எதிர்கொண்டு ஓடி பறந்து போகும், ஒரு கூட்டம் ஓடி ஒளிந்து கொள்ளும். எந்த கூட்டத்திலே நாம் இருக்க போறோம்? தாகத்தோடு இருந்து அவரை எதிர்கொண்டு போக பறந்து போகிற கூட்டத்தில் இருக்க போறோமா, அல்லது ஒளிந்து கொள்ளுகிற கூட்டத்தில் இருக்க போறோமா? நீங்க தான் அதற்கு தீர்மானிக்கணும். தேவ பிள்ளையே, அவரை சந்திக்கிறதற்கு பறக்கிற கூட்டத்திலே நீங்கள் இருக்க வேண்டும். அந்த கூட்டத்தில் இருக்கணும். ஆதாமுடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தை மீறியது நிமித்தம் அவன் குற்ற மனசாட்சியை சந்திக்க கூடாமல் போனது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து நமக்கு ரட்சிப்பை கொடுக்கும் பொழுது, அதே தாகத்தை நமக்கு மீண்டும் கொடுக்கிறார். ஆதாமுக்கு கொடுத்த அதே தாகத்தை, அதே வாஞ்சையை நமக்கு மீண்டும் ஒரு இருதயத்தில் ஊற்றுகிறார். ஆனா அந்த தாகம் சிலருடைய வாழ்க்கையை முங்கி போகிறதற்கு காரணம் என்ன தெரியுமா? வசனத்தை மீறுகிறதுனாலதான் தாகம் முங்கி போகுது. வசனத்தை மீறும் பொழுது நான் சொல்றேன், துதிச்செல்லாம் கர்த்தருடைய பிரசனத்தை தங்க வைக்க முடியாது, வந்து பார்த்துட்டு போயிடும், அவ்வளவுதான். ஆனா நீங்க வசனத்தின்படி வாழ்கிறவர்களா இருந்தீங்கன்னா தேவ சமூகம் உங்க வாழ்க்கையில நிறைவாய் தங்கி இருக்கும். அதுதான் காரியம். என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. என்ன சாட்சி, என்ன அற்புதமான சாட்சி இது. அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லை. தெய்வ பிள்ளையே, கட்டத்தை இப்ப கேளுங்க. பிதாவே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்ப நீங்க ஜெபிங்க. என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதில்லைன்னு இயேசுராஜா சொன்னாரே. அப்பா, நானும் இப்படி சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க, கேளுங்க. உங்களுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் நான் இருக்க, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க. என் இயேசுராஜா தைரியமா சொன்னாரே, அது போல நானும் சொல்லும்படிக்கு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. உங்களுக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. கேளுங்க, தாகத்தோடு கேளுங்க. உங்களுக்கு பிரியமானதை எப்போதும் செய்யக்கூடிய ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்கப்பா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, வேத வசனத்தை நல்லா படிங்க. படிக்கிறதை ஜபத்திலே கத்திரிடத்திலே அதை கை கொள்கொள்ளக்கூடிய பலனை கேளுங்க. அந்த வசனத்தின்படி நடப்பதற்குரிய பலனை ஜபத்தில் கேளுங்க. கத்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனாகி கத்தர் உண்மையில் பிரியமாயிருந்து உங்களை நடத்துவார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான இந்த காலை வேளையிலும் தகப்பனே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் எப்படி பாகத்தை எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. ஒரு மனுஷனுடைய ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் ஏன் தாகம் போகிறது என்பதை ஆதாமுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு காமிச்சீங்க. ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எப்படி தேவ பிரசனம் இருக்கும் என்பதற்கு எங்கள் இயேசுராஜாவின் வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு காமிச்சீங்க. ஆதாம் இடம்தான் எங்கள் இயேசுராஜா எங்களுக்கு மீட்டுக் கொடுத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என்னுடைய உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கு நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென்.